الحمد لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة عيننا محمد بن عبد الله وعليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان للمشركين أن يعمروا مساجد الله شاهدين على أنفسهم بالكفر أولئك حبطت أعمالهم وفي النار هم خالدون صدق الله புகழ்க்கு சொந்தக்காரன் பரப்பாளர் ஏவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றிக் கொள்கிறோம். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து இ உலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சூழத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து எனது ஊரில் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தனது வாழ்க்கையாக எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸலாத்தும் ஸலாமும் சொல்வார். அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஆதிக்காப்புடைய நியத்துடன் வாழ்க்கையை திரும்பம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்குடன் அமர்ந்திருக்கும் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வெற்றி கண்ணியம் தோல்வி சொர்க்கம் நரகம் உயர்வு தாழ்வு அனைத்தையும் அவனுடைய ஏவல் விளக்கல்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான், விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து விளக்கல்களை தவிர்த்து இம்மேலும் மறுமையிலும் வெற்றியை அடைந்து நாள மறுமையில நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு சுவனப்பதிக்கு நுழைவதற்கு தன்னை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அமைத்து தக்வாவுடன் வாழ்மாறு முதலில் எனக்கும் பிறவங்களுக்கும் தக்வாவை கொண்டு உபதேசம் வசியல் செய்து கொள்ளும். உலக வாழ்க்கையை ஸ்தம்பித்து விடாமல் இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு அவனுக்கு தான், படைக்கும் பொறுப்பு அவனுக்கு தான். யக்லுகுமா யஷாஉ வ யக்தார், அவன் நாடியதை படைக்கிறான், நாடியதை தேர்ந்தெடுக்கிறான். வமா கான லஹுல் கியாரா, தேர்ந்தெடுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தரவில்லை. அல்லாஹ் உங்களுடைய அமல்களுக்கு ஏற்ப நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருப்பான். அவனிடத்தில் வேகமாக செல்வது, அவனையே நம்புவது, அவனின் கட்டளை பிரகாரம் நாட்டு பிரகாரம் தான் அனைத்தும் நடக்குது என்ற திட உறுதி உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் நினைப்பதை போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்தாட்டுவான். வாழ்க்கை சுபீட்சமாக அமையும். நல்லவர்களாக இணைந்தவர்களாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஒற்றுமை சீர்குலைக்கூடிய விடயங்களில் அல்லாஹ் உங்களை சிக்க வைக்க மாட்டான். எப்பொழுது உள்ளங்கள் பிளவுபட்டு விதர்ப்பம் அடைந்து அவரை விட நான் பெரியவன் என்ற எண்ணம் குடிக்கொண்டு மற்றவர்களுக்கு செவிமடுக்காத தன்மை, மற்றவர்களை இழிவாக கருதும் தன்மை, மற்றவர்களை மதிக்காத தன்மை நம்மிடத்தில் வந்துவிடுமோ சமூகத்தில் ஒரு சுபீட்சத்தை எதிர்பார்க்க முடியாது. சமூக வாழ்க்கையில் அல்லாஹ் பலரை பல விதத்தில் சோதிப்பான். அது பொழுது தோல்வி அடைந்து விடாதீர்கள். உங்களில் ஏற்ற தாழ்வு பேதத்தை உருவாக்கி வந்தான். செல்வந்தன் ஏழை என்று ஆக்கிய வந்தான். நோயாளி சுகதேஹி என்று படைத்து வந்தான். உங்களுக்குள்ள சிலர் மற்றவருக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும், இன்னும் சிலர் மற்றவர்களுடைய
துக்கங்கள்ல, துன்பங்கள்ல, சங்கடமான நிலைமைகள்ல உதவ வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் அல்லாஹ் எதிர்பார்த்து இந்த உலகம் கியாமத்து நாள் வரைக்கும் செல்ல வேண்டும், அதற்குள்ள எந்த விதமான சீர்குலைவும் ஏற்படக்கூடாது என்கிறதனை விரும்புகிறார். அந்த அடிப்படையில் கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை பிரதிநிதிகளாக ஆக்கி வைத்திருக்கிறான். நாங்கள் எப்படி செயல்படுகின்றோம்? ஒவ்வொரு கனவும் நோட்டம் இடுகிறார். இன்னல்லாஹ் முஸ்தஃபிரிக்கும் ஃபீஹா, அல்லாஹ் இந்த பூமியில உங்களை ஹலீஃபாவாக ஆக்கினார், பிரதிநிதியாக ஆக்கினார். அல்லாஹ்வுக்கு எதுவும் செய்ய முடியும் என்றாலும் உங்களுக்கென்ற ஒரு நிர்வாகம் இருக்க வேண்டும், உங்களுக்கென்ற ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும், அமைப்பு இருக்க வேண்டும். இதனால் அல்லாஹ் உங்களை வைத்து சில விடயங்களை சாதிக்கின்றான். உங்களுடைய உலக வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்பதற்காக எப்படி செயல்படுகின்றீர்கள்? ஒவ்வொரு கனவும் நோட்டம் எடுகின்றான். உங்களுடைய ரோல் மாடல்ல, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல, உங்களுக்கு தரப்பட்ட விடயத்துல தவறிழைக்க கூடாது. அதனை பற்றி நாளும் வறுமையில கேட்கப்படுவீர்கள், எச்சரிக்கையும் எடுக்கின்றான். எனவே நம்முடைய ஊர் செழிப்பதற்கு, நாடு செழிப்பதற்கு, முஸ்லிம்களுடைய உரிமைகள் வாழ்வதற்கு, அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு மஸ்ஜித், மஹல்லா, ஊர் மற்றும் உண்டான அமைப்புகள் என்று ஒரு கட்டடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். இதற்குள்ள ஏழு ரப்ப நான் எப்படி திருப்திப்படுத்துகின்றது என்பதனைத்தான் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் மஸ்ஜிதுடைய பொறுப்புக்கு, அதனுடைய பராமரிப்புக்கும் சிலரை அல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்கின்றான். உம்மாருல் மசாஜிதி அருளுல்லா, இந்த அளவுக்கு தன்னிடத்தில் சமீபமாக்கி வருகிறான். அவர்களை மஸ்ஜிதை பராமரிப்பவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். அல்லாஹ் இணை துணையற்றவன், அவன் ஷிர்க் வைப்பதனை விரும்புவதில்லை, யாரும் அவனோட கூட்டு சேர முடியாது. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய குடும்பத்தோட அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இந்த மஸ்ஜிதை பராமரிப்பவர்களை சேர்க்கிறான் என்றால் இது எவ்வளவு பெரிய அமல் என்கிறதன சிந்தனை செஞ்சு பாருங்க. அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சீரான முறையில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் வழக்கம் ஏற்படும் என்கிறான். அவர்கள் எந்த தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முதல் உரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவனுடைய குர்ஆன் வர்ணனை எங்களுக்கு நல்ல வழிகாட்டல். மக்காவில் முஸ்லிமீன் ஐயாமுரு மசாஜித் அல்லாஹ், ஆரம்ப காலத்துல அந்த காபாவையும் தான் மற்றும் உண்டான பள்ளி வாசல்களையும் தான் பராமரிப்பதற்கு சில முஸ்லிமீன்கள் இணைந்திருக்கக்கூடியவர்கள் முனைந்தார்கள், முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணாடி கொடுத்தார். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்குள்ளே வைக்கிறீர்களோ, யாரெல்லாம் குஃப்ரியத்தில் இருக்கிறீர்களோ, இவர்களுக்கு முஸ்லிமை பராமரிக்க முடியாது. ஒரு நேர தொழுகையை விட்டுவிட்டால் என்றால் குஃப்ருக்கு சமீபமாகி விடுகிறான். குஃப்ருக்கும் தொழுகைக்கும், குஃப்ருக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிபிம்பம் தான் தொழுகை. அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு திரை தான் தொழுகை. அது தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனை எடுத்து காட்டும். தொழுகை இல்லாதவர்கள், தொழுகை கலா செய்யக்கூடியவர்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறியக்கூடியவர்கள், மனோச்சை பிரகாரம் நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மஸ்ஜிதை பராமரிப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அவர்களிடத்தில் முதலாவது இணை வைப்பு ஷிர்க்கு இல்லாமல் இருக்கணும். சொல்லலாம், நாம் சிலைகளை வணங்கவில்லையே, நாங்கள் வேறு தெய்வங்களை அழைக்கவில்லையே, நாங்களும் முஸ்லிம்கள் தானே என்றாலும் இஸ்லாமிய நடைமுறை உன்னிடத்தில் கிடையாது, இஸ்லாமிய பண்புகள் உன்னிடத்தில் கிடையாது, உன்னுடைய வீட்டுக்குள்ள இஸ்லாம் கிடையாது, உனது நடைமுறையில கொடுக்கல் வாங்கல இஸ்லாம் கிடையாது, முஸ்லிம் என்ற பெயரை மட்டும் வைத்துக் கொண்டால் உனக்கு வாழ்வகத்தின் சாட்சியம் கிடைக்குமா? வெறுமனே மனிதர்கள் உன்னை முஸ்லிம்கள் என்பார்கள். அரசாங்க பட்டியலே நீ முஸ்லிமாக இருக்க முடியும் என்றாலும் அல்லாஹ்விடத்துல நீ முஸ்லிம் அல்ல. அப்படி என்றால் அவனுடைய கோட்பாட்டுக்குள்ள, நிபந்தனைக்குள்ள நீ வந்துவிட வேண்டும். மஸ்ஜிதை பராமரிப்பவர்களையே, உங்களிடத்துல குஃபரோ ஷிர்கோ இருக்கக்கூடாது. இதை வைப்பை அல்லாஹ் மறுக்கிறான். மக்கானுடைய முஸ்லிமான அமர் மசாஜித் இல்லாஹி ஷாஹிதீன் அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர் உலாயிக ஹபிதத் அஃமாலுஹும் வ ஃபி நாரிஹிம் காலிதூன். இப்படியானவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பால்படுத்திக் கொண்டு என்ன நலவுகளை செய்த போதிலும், அவர்கள் மாடிகளாக மசூதிகளை எழுப்பிய போதிலும், பல கோடி ரூபாய்களை மசூதிக்கு வசூல் செஞ்சு அதனுடைய நிர்வாகத்தை பராமரித்த போதிலும், அவன் இஸ்லாமிய நடைமுறைகள் அற்றவனாக இருப்பான் என்றால் குஃபருக்கு சாட்சியாளனாகத்தான் இருக்கிறான். அதனை உள்ளத்தில் சுமந்து கொண்டுதான் இருக்கிறான். இவனுடைய அனைத்து அமல்களும் வீணானது. ஹபிசத் ஆமாலுஹும் வஃபின்னாரிஹும் காலிதூன். அத்துடனே இவர்களுக்கு நரகம்தான் சித்தம் என்கிறதனையும் அல்லாஹ் கூறிவிட்டு, இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வுடைய மசூதியை பராமரிப்பதற்கு தகுதியானவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கணும். ஆஹ்ராவை கொண்டும் அல்லாஹ்வை கொண்டும் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, எங்க எல்லாருக்கும் ஆஹ்ராவை பற்றி ஈமான் இருக்குது என்றாலும் செயல்பாடுகளை பார்த்தால் ஈமானே இல்லாதவர்களாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்க எல்லோருக்கும் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இருக்கின்றது என்றாலும் எங்களுடைய செயல்பாடுகள் நான் என்னுடைய ரப்பை மறுக்கிறேன் என்றதை தான் காட்டுகிறது. சுபகின்குடைய காலை இன்ப தென்றல் அது முனாஃபிக்குடைய காற்று கலக்காதது, முனாஃபிக்கு அது கிடைக்க மாட்டாது. சுபகில மசூதியை நோக்கி பாதத்தை எடுத்து வைக்கும் பாக்கியம் முனாஃபிக் நயவஞ்சகன் இழந்து விடுவான். அதனால்தான் காலை தென்றலை தழுவி கொள்ளுங்கள், அது உங்களுடைய வேலைக்கும் விதமானது. அதனை நீங்கள் வாழ்க்கையில ஒரு நட்பெயராக ஆக்கிக் கொள்ளுங்கள். பூலிகளி உம்மத்தின் புக்கூரிகா, என்னுடைய உம்மத்தின் காலை பொழுதில் வரக்க செய்யப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதை பராமரிக்கும் பட்டியலே இருக்கின்றார் என்றாலும் சுபகுக்கு மஸ்ஜிதை நோக்கி வராமல் வீட்டிலே தொழுகின்றார். இவருக்கும் மஸ்ஜித் பராமரிப்புக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எல்லா நேரமும் அதே பள்ளிக்கு தான் வர வேண்டும் என்பது அல்ல. மனிதன் தேவையுடையவன், அவ்வப்பொழுது பிரயாணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். அந்த நேரம் எல்லாம் நான் தொழிலை நிலைநாட்டக்கூடியவனாக ஆகிடுவோம். நான் ரப்பை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், கியாமத்து நாள் இறுதி நாளை கொண்டு ஈமான் வைத்திருக்கின்றேன், நம்பிக்கையோடு இருக்கின்றேன். அடுத்தது நான் அல்லாஹ்வுடைய மாளிகையை பராமரிக்கிறேன், என்னிடத்தில் தொழுகை நிலைநாட்டும் தன்மை வர வேண்டும். சகோதரர் என்று எல்லோரும் தொழுகிறார்கள், ஆனால் தொழுகை நிலைநாட்டுகிறார்களா என்று பார்த்தால் இல்லை. அகாமஸ்வலா என்ற வார்த்தை எஸ்டாப்லிஷ் யுவர் சலா, உங்களுடைய தொழுகையை நீங்க நிலைநிறுத்துங்க என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதற்குரிய விளக்கம் இந்த அவர் அசானுக்கு முன்னாலே மசூதிக்கு பிரசன்னமாக இருக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் தொழிலுடைய நேரம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். எங்கே அசான் கேட்டுவிடுகின்றதோ தத்தமது வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கும் நேரமும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு தான் முதல் உரிமை என்று அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் மசூதியின் பக்கம் திரும்ப வேண்டும். இவருக்கு தான் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர். தொழுகைக்காக தன்னை எப்பொழுதும் சுத்தமாக அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும். காலையில மனைவியுடன் கலவில் ஈடுபட்டவன் அசான் சொன்னதன் பின்னாலும் சோம்பலோடு அவளையும் ஜனாபத்தாக்கி அனைத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றான், மசூதியை நோக்கி வரல. இவனுக்கும் பள்ளி பராமரிப்புக்கும் எந்த தகுதியும் கிடையாது. எனவே வஹாமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். வாதஸ்ஸகா, ஸகாத் கொடுக்கிறதுக்கு தகுதியாக இருந்தால் அதை வெறுமனே ஒரு பயனாக ஒரு தண்டமாக மன வெறுப்போட நிறைவேற்றக்கூடியவராக அல்லாது, மன விருப்பத்தோட ஆசையோட அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். இதற்காக ஜக்காத் கொடுக்கிறதுக்கு தகுதியான செல்வந்தர் மட்டும்தான் மஸ்ஜிதுடைய பராமரிப்புக்கு வர வேண்டும் என்ற கருத்து அல்ல. எங்களுடைய ஹலீஃபாக்கள் ஏழைகளாக இருந்தார்கள் என்றாலும் முழு உலகத்திலையும் மூணில் இரண்டு பங்கை ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய அணிந்திருந்த போர்வையில் அபாவில் பல பட்சிகள் ஒட்டுக்கள் போடப்பட்டிருந்தது என்றாலும் அவர்கள் அரசர்களாக திகழ்ந்தார்கள். அவருடைய வார்த்தைகள் முழு உலகத்துக்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடியதால் கியாமத்து நாள் வரைக்கும் வழிகாட்டியாக அமைந்தது. எனவே நீங்கள் ஒரு நேரம் சாப்பிட்டு அடுத்த நேரம் எதிர்பார்க்கக்கூடியவராக இருந்தாலும் உங்களிடத்துல அல்லாஹ்வுடைய நம்பிக்கை தொழுகை நிலைநாட்டும் தன்மை இருந்தால் உங்களுக்கு மசூதியை பராமரிக்கலாம். காரணம், உங்களுக்கு வேற யாரின் மீதும் நம்பிக்கை வரக்கூடாது. உங்களுடைய தேவைகளை மற்றவர்களை வைத்து நிறைவேற்றிக் கொள்வோம் என்ற எண்ணம் கூட வரக்கூடாது. அடுத்தது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. இதையும் தப்பாக விளங்கியிருக்கிறார்கள். கொஞ்சம் பொடி பெருசாக இருக்குது, உயரமா இருக்கிறாரு, நெஞ்சு முன்னால தள்ளி இருக்குது, கொஞ்சம் பில்டராக இருக்கிறாரு, இவரை போடலாம், இவருக்கு எல்லாரும் பயப்படுவாங்க, இவர் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயம் இல்லை. இந்த வரலாறு அங்க சொல்லல, மாறாக அவர் பார்ப்பதற்கு ஊதித்தால் விழக்கூடியவரை போல இருப்பார் என்றாலும் அல்லாவை பயப்படக்கூடியவராக இருப்பார், தப்பாவுடையவராக இருப்பார், இறையற்ற உள்ளவராக இருப்பார், பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டார். எப்படி அவர்களை பற்றி சொல்கிறார்கள், அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ரொம்பவும் குறைவான, உடம்புக்கு போதும் அல்லாத ஆடைத்தான் அணிந்திருப்பார்கள். சாப்பாட்டுல மிகவும் உணர்ந்த சாப்பாடைத்தான் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். என்றாலும் ஜந்திக்குள் தந்திக்குள் ஹெக்மத்தின் நவாகி அவருடைய அனைத்து புறங்கள்ல இருந்தும் ஹெக்மத் வெடித்து ஓடும். எதை கொஞ்சம் ஜவாலி விதி அவருடைய நாலா புறங்கள் இருந்தும் அறிவு குரானோட ஹதீஸோட சம்பந்தப்பட்ட எழுவு எப்பவும் வெளியாகிக்கொண்டே இருக்கும். இரவுல மிகராமல் ஒதுங்குவார்கள், நேரத்தில் ரொம்போடு தடுத்து விடுவார்கள். சொல்வார்கள், துன்யா முன்னுக்கு வரும் பொழுது தூரமாகிறேன், மூன்று தலாக்கு கொடுத்து விட்டேன், தூரமாகிறேன். இளையத்து சகோக்தி உன்னுடைய அழகு அலங்காரங்களை என்னிடத்துல காட்ட வந்தாயா? இளையத்து செய்யம்தி உன்னுடைய வடப்புகளை எண்ணின் முன்னால விரிக்க வந்தாயா? போய்விடு போய்விடு, உனக்கு தலா. ஒரு மனைவியிடத்தில் போயிட்டு நான் உனக்கு முத்தலா கொடுத்துட்டேன், அவள் கேட்பா, நான் உனக்கு என்ன அநியாயம் செய்தேன், உனக்கு என்ன குறை வைத்தேன். அதே மாதிரி துனியா அவன் கேட்கிறதை போல அவர் பதில் சொல்றதை போல இருக்கிறது. நான் துனியா உனக்கு தலா சொல்ல காரணம் உன்னுடைய வாழ்நாள் ரொம்ப சுருக்கமாக, நீ யாருக்காவும் வாழ்றதில்லை, நீ உன்னை விட்டு போக வேண்டி வரும், அல்லது நீ அவனை விட்டு போய்விடுவாய், உன்னுடைய அபாயம் எந்த நேரமும் இலகுவாக என்னிடத்தில் வந்துடும், அது தலைமைத்துவ ரீதியில் வரும், அது பதவி குடும்பம் என்ற முறையில வந்துடும், எந்த வகையில அது என்னை வந்து பிடிக்குமோ எனக்கு பயமாக இருக்குது, அதனால் இரண்டாவது தலாக்கம் கொடுத்து விட்டேன். இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாமே கேவலமானது, ரபுக் என்ற எது இருக்கின்றதோ அதனை தவிர, அவருடைய பிரஸ்தாபத்தோடு சம்பந்தப்பட்டதை தவிர உன்னுடைய மஜ்லிஸ் கேவலமானது, இதனால் உனக்கு நான் தலா சொல்லிவிட்டேன், இது இரவு ரப்போட செய்கிற முடாஜாக்கும் துரியாவோட இருந்த தொடர்க்கும். சொல்கிறார்கள், மின் கில்லத்தி ஜாத், நான் நாலு மருமைக்கு தேடிக்கொண்ட கட்டிச்சாதம் பிரயாண சாமான் ரொம்ப குறைந்து விட்டது. நான் போகக்கூடிய பாதையில யாரும் இல்ல, அது வெறிச்சியானது, என் அன்பர்கள் நண்பர்கள் மனைவி மக்கள் கிடையாது, பெரும் தொலைவுக்கு போகிறேன். இந்த சிந்தன உடையவர்கள் தான் உண்மையிலே தகுதியானவர்கள், இந்த அச்சம் உடையவர்களை தான் அல்லாஹ் வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், அவ்வாறு இல்லாத சண்டியனையும் கெரும் காரணையும் பெரும் தோப்பற்றவனையும் இங்க சொல்லல, மாறாக அல்லாவுடைய அச்சமுடையவர்கள், அல்லாவை பயப்படக்கூடியவர்கள், ஹராமானது முன்வரும் பொழுது அதனை சம்பூர்ணமாக தடுக்கக்கூடியவர்கள், ஹலாலுக்காக வேண்டி அவர்கள் உறுதியாக நிற்கக்கூடியவர்கள். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களைப் போல அல்லாவுடைய மார்க்கத்தில் குறை ஏற்படுத்துறதா, ரசூலுல்லாஹ் விதித்த நடைமுறைகள்ல குறைகளை ஏற்படுத்துவதா? இந்த அபூபக்கர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நடக்க மாட்டாது. இந்த வீரத்தை தான் இங்க சொல்ல வருகிறது. ஒரு கடிவாளம் அளவானது கயிறு அளவாவது கண்டித்துக் கொள்வார்கள் என்றால் ஏன் ரசூல் எதை சொன்னார்களோ, உமிர்த்து அன் உகாத்தில் அன்னாஸ், நான் யுத்தம் தொடுப்பேன் என்றார்கள். என்ற ரசூல் சொல்றதை நானும் சொல்கிறேன். என்ற ரசூல், என்ற ரப்புடைய குர்ஆன் எதனை சொல்கிறதோ அதை நானும் செய்கிறேன் என்ற ஒரு கூட்டம் தயாராக வேண்டும். அத்துடனே ஆசை வைக்க கூடாது. யாருக்கெல்லாம் உள்ளத்துல நானும் இந்த பதவிக்குள்ள வர வேண்டும், நானும் இமாரத்துல் மஸ்ஜிதுல ஒரு மெம்பராக ஆகிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, இவர்களின் மூலமாக கெடுதித்தான் நடக்குமே தவிர நலவு நடக்க மாட்டாது. ஹஸரத் அப்துல் ரஹ்மான் பின் சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒருத்தர் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யா அபா அப்துல் ரஹ்மான், யா அப்துல் ரஹ்மான், நீ லா தஸ்அலில் இமாரா, பொறுப்பை பதவியை கேட்டுகிறாதே. வை மூஜித பி மஸ்அலத்தின் முக்தில்க, நீ கேட்டு அது உனக்கு கிடைக்கும் என்றால், உள்ளத்துல ஆசை வந்து அது உனக்கு கிடைக்கும் என்றால், அதன் மூலமாக நீ சமூகத்தில் சேவை செய்ய மாட்டாய், சாட்டப்பட்டுடுவாய், பல துன்பங்கள்ல சிக்கிக் கொள்வாய், பிரச்சனை உன்னுடைய தலை மீது ஏறிவிடும், மக்கள் உனக்கு எதிராக மாறிடுவார்கள், உன்னுடைய மானம் கூட வாங்கப்படும், நீ சாட்டப்பட்டுடுவாய். வைதா ஊஞ்சி தம்பி வேறு மக்களத்தின் உனக்கு கேட்காமல் கிடைக்கும் என்றால், நீ விருப்பமில்லாமல் உன்னை தேர்வு செய்யப்படும் என்றால், உனக்கு உதவி செய்யப்படும். பகைவர்களுடைய உள்ளங்களும் அல்லாஹ் உன்னின் பக்கம் திருப்பிவிடுவான், உன்னினால் சமூகத்துக்கு நல்லவே நடக்கும் என்று ஹஜரத் அப்துல் ரஹ்மான் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பதவியை கேட்டுக்கிறான் என்றார்கள். ஹஜரத் அபூதர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு தக்வாவின் பிறப்பிடம், அல்லாஹ்வுடைய அச்சத்துக்கு விளக்கம் சொல்ல வந்தவர்கள். ஒரு நாள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அலா அந்தஸ்தானி யா ரசூலல்லாஹ், சஹி முஸ்லிமே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது, நீங்க என்ன அதிகாரியாக பாவிக்கிறது இல்லையா, எனக்கு பொறுத்தார் இல்லையா, என்னை ஏதோ ஒரு இடத்தில் கவர்னராக ஆக்குறது இல்லையா? சொன்னார்கள், யா பாதர் பாகத மன்கிபி, என்னுடைய தோளின் மீது கையை வைத்து ஹஜரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூதர் இன்னக லதீப், நீ விலகிடுவாள். யாரை பார்த்து சொல்கிறான்? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வளர்ந்து ஈமானுடைய கர்வூலமான ஹஸ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பார்க்க, அபூதர் நீ விலகிடுவாள், இன்னஹா அமானத்துன், இந்த பொறுப்பு இருக்குது, இந்த பதவி இருக்குது, இந்த இமானத் அது ஒரு அமானிதம், அது ஒரு அமானிதம், அதனை கேவலத்தை கொண்டு வந்து தரும், கை சேதத்தில் போய்விடுவாய், அது உனக்கு நஜாமத்தை தான் கொண்டு வரும். இல்லாமல் யார் அதனுடைய ஹக்கை கடமை சரியான முறையில விளங்கி செயல்படுகிறார்களோ அவர்கள் மட்டும் தான் பாதுகாக்கப்படுவார்கள். யார் அதனை எடுக்கின்றார்களோ அவர்கள் அதனுடைய கடமைகள்ல கண்ணும் கருத்துமாக செயல்படட்டும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த சஹாபி பலவீனமானவர் அல்ல, ஏன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை பாவித்தார்கள்? என்னை பயன்படுத்துங்கள், என்னை அதிகாரிக ஆக்குங்க, எனக்கும் பொறுப்பு தாங்க சொன்னாரே, இதன் காரணமாக தான் சொன்னார்கள். சகோதரர்களே, அப்படி அல்லாமல் அவரிடத்துல தப்போல குறைபாடா, இல்ல சாதுரியத்தில் குறைபாடா, அனைத்துலையுமே அவர்கள் நிகழ்த்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்றால் உள்ளத்துல வந்தது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்லிட்டாங்க, நீங்க விலகினமானவர், அதனால் உள்ளத்தில் வந்தா விலகிக்கொள்ளுங்க, இது சைத்தானுடைய புறத்துல இருந்து எனக்கு விடுக்கப்படக்கூடிய தூது, நான் பயப்பட வேண்டும், ஆனாலும் என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னை நியமிக்கிறார்களா, அந்த நேரம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான் என்று தன்னுடைய அனைத்து திறமைகளையும் அதற்கு பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இவர் ஒதுங்கிக் கொள்ள, தகுதி அற்றவர் அங்கே வர, அசம்பாவிதங்கள் நடக்க ஏற்படக்கூடிய அனைத்து தவறுகளுக்கும் இவனும் பாவியாக காரணமாக கியாமத்து நாள் அன்று பதில் சொல்லக்கூடியவனாக மாறிவிடுவான் என்கிற சந்தேகமே. எனவே கனிமானவர்களே, இந்த பொறுப்பு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறும் பொறுப்பு. அதனை பராமரிப்பவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அஹ்லுல்லாஹ், உறவினர்கள், அவனை சார்ந்தவர்கள் என்று சொல்லும் அளவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் போற்றினார்கள். எனவே பத்தினி தரம் என்கிறது இந்த பொறுப்புல மிகவும் அத்தியாவசியமானது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல உமேர் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹிம்ஸுக்கு கவர்னராக அனுப்புகிறார்கள். அமீராக பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறார்கள். சொல்லும் பொழுது, போகும் நேரம் நீ அங்கே போய் என்னுடன் கடிதம் தொடர்பு கொள்ள வேண்டும், நடக்கூடிய விடயங்கள் எல்லாம் அவ்வப்பொழுது அறிவிக்க வேண்டும், அல்லது மா ஜபைத்த மின்கும் அவர்களிடத்திலிருந்து எதையெல்லாம் வசூல் செய்கின்றாயோ அதனுடைய கணக்கும் காட்ட வேண்டும். இன்னைக்கு சில மஹல்லாக்கள்ல சில ஊர்கள்ல பெரும் பிரச்சனை, காரணம் கணக்கு காட்டாத பிரச்சனை. போர்டோட எப்பவும் கொழி கொண்டே இருப்பார்கள். ஏன்? இந்த மாசத்துக்குரிய வரவு செலவு பட்டியலிடல உண்மையை பட்டியலிடப்பட வேண்டும் என்கிறது மார்க்கம் சொல்லுது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீ எதையெல்லாம் வசூல் செய்கின்றாயோ அதனுடைய விவரங்கள் எனக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும். இவர் சென்றார், ஒரு வருடம் கழிந்து விட்டது, எந்த விதமான செய்தியும் வரல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கோபமுற்றார்கள். இந்த மனிதன் நமக்கு மோசடி செய்துவிட்டான். கடிதம் எழுதினார்கள். இந்த கடிதம் கண்டதுடனே என்னென்ன பொருள்கள் எல்லாம் வசூல் செய்தாயோ அனைத்தையும் எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் வா. ஹஜ்ரத் உமேர் கடிதத்தை பார்த்ததும் தன்னுடைய அம்பையும் வில்லையும் எடுத்துக்கொண்டார்கள். பிரயாணத்தில் பகைவர்கள் முற்பட்டால் அவர்களை சமாளிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். கொஞ்சம் சாப்பாடு பிரயாணத்துக்கு போதுமானது. இன்னும் அவருடைய தலை கழுவதற்கும் நீர் அருந்துவதற்கும் ஆடையை துவைப்பதற்கும் உண்டான ஒரு பாத்திரமும் இன்னும் ஒரு பிளேட் ஒன்றும் அவர் தண்ணி குடிக்கும் ஒரு கோப்பையோடையும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். ஹெம்ஸ்ல இருந்து மதீனா வரைக்கும் நடந்தே வருகிறார். அமீர் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்து சலாம் சொன்னார், வரவேற்கப்பட்டார். பார்த்ததும் அமீர் முஃமினீன் வியந்து போனார். சர்வனம் மாறி இருக்கிறார். உமேர், உனக்கு என்ன நடந்தது? தலை புரட்ட கோலமா, முகம் மஞ்சளித்து, ஆடைகள் எல்லாம் அழுக்கு படிந்து. ஆம், நான் பிரயாணம் நடந்தே வருகிறேன். என்ன மனிதர்கள் அவர்கள்! தேசன்னா தேசல் கௌம், கெட்ட மனிதர்கள். அவர்கள் பிரயாணம் செய்வதற்கு உனக்கு ஒரு வாகனத்தை அவர்கள் தரவில்லையா? ஒரு கழுதை ஒட்டகத்தையாவது அவர்களால் கவர்னராக உனக்கு கொடுக்க முடியாமல் போயிருக்கிறார். உமர், அவர் பேசக்கூடாது. அந்த மனிதர்களை நான் பார்த்தேன், சுபஹுடைய இமாம் ஜமாத் தவறாதவர்களாக இருந்தார்கள். யார் சுபஹுடைய இமாம் ஜமாத்தை ஆண்கள் தவறவிட மாட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்தவர்களுடைய விடயத்தில் கீபம் பேசுவதற்கு, குறை கதைப்பதற்கு உமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அமீர் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார். அதன் பின்னால ஹஜ்ரத் உமர் அவர்கள், நீ அங்கிருந்து கொண்டு வந்த சொல்வங்களை எனக்கு முன்னாலவே, நான் அந்த வஸ்துக்களையும் அந்த துனியாவுடைய அலங்காரங்களையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய அம்பையும் அந்த பிளேட்டையும் கோப்பையையும் துணித்து வைப்பதற்கு தலை கழுவதற்கு உண்டான அந்த பாத்திரத்தையும் முன் வைத்தார்கள். ஓரிரு உலர்ந்து போன ஒரு கவலம் உணவு அதையும் முன்வைத்தார்கள். இதோ துன்யாவும் அதனுடைய அலங்காரங்களோடையும் நான் வந்திருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வது அறியாது, என்ன சொல்கின்றாய், எங்கே அங்கே சேமித்த பொருள்கள்? நான் அங்கே போய் சுலஹாக்கள் நல்லவர்களை ஆரம்பத்தில் கண்டுபிடித்தேன். அறிவாளிகள், மோசடி செய்யாதவர்கள் என்பவர்களை அறிந்து பல திசைகளுக்கும் அவர்களை ஜிபாக்களாக வசூலிக்கக்கூடியவர்களாக செல்வந்தர்களிடத்தில் வந்து பொருள்களை எடுத்து, அவ்வப்பொழுது யாருக்கு ஏழைகள் எந்த இடத்தில் எந்த பகுதியில் என்ன முறையில் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உடனுக்குடனே பங்கு வைத்துட்டேன். என்னிடத்தில் எஞ்சியது இது தான் என்று உமர்ரலி அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் காட்டும் பொழுது நம்பிக்கை வரல. சற்று நேரம் பேசியதன் பின்னால் அவர் எழுந்து செல்வதற்கு அனுமதி கேட்டார். நான் என்னுடைய வீட்டுக்கு போக வேண்டும், வீடு மதீனாவுக்கு வெளியிலே இருக்கின்றது. திரும்பி போனதும் பக்கத்தில் இருந்தார்கள் ஹஜ்ரத் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த மனிதரை எனக்கு நம்ப முடியல, இவர் மேலும் எனக்கு மோசடி செய்கின்றார், நீ போ, இதோ 100 தீனார்கள் இருக்கின்றது, அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய நிலைமைகளை கவனி, 3 நாள் அங்கே தங்கியிரு, அவர் சொகுசான வாழ்க்கை வாழ்கிறார் என்று தென்பட்டால் உடனே 100 தீனார்களுடன் என்னிடத்தில் வா. சிரமமாக கஷ்டத்தோடு வாழ்கிறாரா, இந்த 100 தீனாரை அவருக்கு கொடு என்றார். இவர் போகும் பொழுது ஹஜரத் உமைர் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மேலாடையை கலக்கியவர்களாக கொஞ்சம் காசு வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சுவருக்கு சாய்ந்து வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். உமேர் ரலியல்லாஹு அன்ஹு ஹாரிஸை கண்டதும் எழுந்து வரவேற்றார். அவருடைய வீட்டில் விருந்தாளியை போல நடித்து கொண்டார். வீட்டுக்குள்ளே எதுவுமே கிடையாது. இவர்களே கொஞ்சம் ஷரீர் பார்வையுடைய மா இருந்தது, அதனை சமைத்து அவருடைய மனைவி சாப்பிட கொடுத்தார். அடுத்த நாளைக்கு சாப்பிடுவதற்கு எதுவுமே கிடையாது. காலை நேரம், பகல் நேரம், மாலை நேரம் நிராகாரமாக போய்கொண்டிருக்கின்றது. எந்த விதமான உணவும் கிடைக்கல. ஹஜரத் உமேர் ஹாரிஸை நோக்கி, நீ நம்முடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தாய், எங்களையும் கஷ்டப்படுத்திட்டாய், நீயும் கஷ்டத்தில் விழுந்துட்டாய், அல்லாவை முன்வைத்து சொல்கின்றேன், உன்னை கவனிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு போனால் நல்லதா இருக்கும். அந்த அளவுக்கு வறுமை. அவர் உடனே 100 தீனாரை கொடுத்தார். அமீருல் முஃமினீன் இதை உமக்கு கொடுக்க சொன்னார், எனக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு, எனக்கு வேண்டாம் என்றார்கள். மனைவி இதனை கேட்டுக்கொண்டிருந்தார், அதை நீங்க எடுக்கலாமே, உங்களுக்கு எந்த வந்தது, தேவையுடையவர்களுக்கு கொடுக்கலாமே, அவருடைய பண்பை பாருங்கள், தனக்கு தாராளமாக தேவை இருந்தும் கூட கொடுக்கும் மனப்பான்மை. உடனே ஒரு பையில போட்டு கொடுத்ததை அந்த பெண்மணி தன்னுடைய தாவணியை கிழித்து கொடுக்கிறார் கணவனுக்கு. பையை கொடுத்து விடுங்கள், பணத்தை எடுங்கள். பணத்தை எடுத்தார். இன்ன இடத்துல இப்படி தேவைப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், ஹாரிஸ் அந்த எல்லா இடங்களுக்கும் இவ்வளவு இவ்வளவு கொடுத்து வா என்று ஹஜரத் ஹாரிஸை அனுப்பினார்கள். கொடுத்து விட்டு வந்தார். அவர் கூறுகிறார், எனக்கும் அதிலிருந்து இவ்வளவாவது தருவார் என்று நினைத்தேன், எதுவுமே தரல. பின்பு நான் திரும்பி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமீருல் முஃமினீன் இடத்திலே வந்தேன். மாவராக என்ன நடந்தது என்று கேட்டார்கள். நடந்த சங்கதியை கூறினேன். வியந்து போனவர்கள் மறுபடியும் கடிதம் எழுதுகின்றார்கள். உடனே உமர் கடிதத்தை கண்டு அதை கீழே வைப்பதற்கு முன்னால் நீ வர வேண்டும். உடனே கடிதத்துடன் வந்தார்கள். அமீர் முஃமினுக்கு சலாம் சொன்னார்கள். உமேர், நீ அந்த 100 தீனாருக்கு என்ன செய்தாய், 100 தீனாருக்கு என்ன செய்தாய், அதுக்கும் கேள்விக்கும் என்ன தொடர்பு, நீ அதனை எனக்கு தந்து நான் அது ஆக்ராவுக்காக கொடுத்து விட்டேன். அது உமர் ரலியல்லாஹு சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தையை வியப்புடன் உச்சரித்தார்கள். அதன் பின்னால ஒரு சாக்கு உணவு ட்ரை ஃபுட்ஸ் தயார் செய்தார்கள். ஒரு மாதத்துக்கு போதுமான உணவையும் தயார் செய்து ஒரு புதிய 2 ஜோடி ஆடைகளையும் கொடுத்தார்கள். சொன்னார்கள், என்னுடைய வீட்டில் ஒரு 4 சா உணவு இருக்கின்றது, கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ உடைய மா ஷரீர் என்னிடத்துல 2 சாக்கள் இருக்குது, அதை கொண்டு நான் போதுமாக்கிக் கொள்வேன், எனக்கு இந்த ஆடைகளுடைய தேவை கிடையாது, இன்னிடத்துல இந்த பெண்கள் ஆடை இல்லாமல் இருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு இல்லாதவர்களுடைய விடயத்தின் அறிவு, அதனை பற்றிய தேடல் உள்ளத்தில் இருந்திருக்கிறது என்கிறதை பாருங்கள், தனக்கு கூட கிடையாது என்றாலும் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார்கள். அந்த ஆடையை அந்த பெண்களுக்கு கொண்டு போய் கொடுத்தார்கள். நாட்கள் கழிகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உமேர் இந்த உலகத்தை விட்டே பிரிந்து விட்டார் என்ற செய்தி கேள்விப்படுகிறது. ஜன்னத்துல் பக்ரியில் அடக்கம் செய்கின்றார். சில நாட்களுக்கு பின்னால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னும் சில சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஜன்னத்துல் பக்ரிக்கு உமேருடைய கபரை நோக்கி போனார்கள். போகும் நேரம் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேட்டங்கள், நோக்கங்கள், ஆசைகள் இருக்கிறது, அவர்கள் அவர்களின் மீது ஆசை உள்ளவர்கள் தானே, துனியாவை இதேந்திர சுமக்காதவர்கள் தானே. ஒரு மனிதர் சொல்கின்றார், எனக்கு பணம் இருக்க வேண்டும், நான் ஏழைகளுக்கு என்னுடைய கையாலே கொண்டு போயிட்டு கொடுக்க வேண்டும், அதுதான் ஆசை. அடுத்தவர் சொல்கின்றார், எனக்கு உடம்புல நல்ல பலம் இருக்க வேண்டும், ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்கு நான் சம்சம் இறைத்து ஒவ்வொருத்தராக கூட்ட வேண்டும், இது ஒரு பெரிய அமல் தானே. மூன்றாம் அவர் சொல்கின்றார், எனக்கு பணம் இருக்க வேண்டும், அடிமைகள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களை அல்லாஹ்வுக்காக ஒருமையிடணும். ஹஜ்ரத் உமர் சொல்கிறார், என்னுடைய ஆசை எனக்கு இதோ மண்ணுக்குள்ள வாழ்கிறாரே உமை, இவரை போல் ஒருத்தர் இருக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக பொறுப்புக்கு, இதுதான் என்னுடைய ஆசை. எளியவர் சகோதரர்களே, இத போன்ற தன்மை உடையவர்களுடைய சந்ததிகள் வாழும், அவர்கள் ஏழேழு பரம்பரை வரைக்கும் உணவு கொடுக்கப்படுவார்கள், பொது நிதிகள் பத்திரி தனங்களை கையாளக்கூடிய தத்துவம் உடையவர்கள், பள்ளி பொறுப்புக்கு வர வேண்டும். அந்த தகுதி இருந்தும் ஓரளவாவது சகாபாக்களை போல இல்லாவிட்டாலும் கூட புறக்கணித்து ஏதும் அசம்பாவிதம் நடக்கும் என்றால் அந்த பாவ சுமையை இவர்கள் சுமக்கணும், மறந்துவிடக் கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லா இடத்துல சஹாபி கேட்கிறார், சற்று நேரத்தில் அந்த சஹாபி எழுந்து போவதற்கு முனைந்தார், கேள்வி கேட்டவர்கள் எங்கே முற்படுத்தப்பட்டார், சொன்னார், தகுதி அல்லாதவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டால், பொறுப்பு கொடுக்கப்பட்டால் கியாமத்து நாளை எதிர்ப்பார் என்றார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு நோய் ஏற்பட்டது, ஒரு தேன் கொஞ்சம் வைத்தியர் நியமித்து விட்டார், அந்த காலம் எங்கேயுமே தேன் கிடைக்கல, ரொம்ப அபூர்வமா இருந்தது என்றாலும் தேடி கிடைக்காத பட்சத்தில் செய்தி கிடைத்தது, பைத்துல் மால்ல ஒரு சின்ன குட்டி தேன் இருக்கிறது. அதற்கு மறுபடியும் அவர்கள் தன்னுடைய நோயைக்கு ஈடு கொடுக்க வேண்டும், மக்களுடைய பராமரிப்பு பொறுப்பும் இருக்கிறது என்றாலும் பைத்துல் மாலுடையது, அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது பைத்துல் மால்ல. ஆனாலும் கூட வந்தார்கள், ஜனங்களை கூட்டினார்கள், அந்த தேன் குட்டியை காட்டினார்கள், எனக்கு தேன் நியமிக்கப்பட்டிருக்குது, எங்கேயும் கிடைக்கல, பைத்துல் மால்ல மட்டும்தான் இருக்குது, நீங்க அனுமதித்தா இதை நான் பாவித்துக் கொள்வேன் என்றார்கள். சகோதரர்கள், இந்த அளவுக்கு பத்திரி தர முடியவர்களாக இருந்தார்கள், மனமோந்து அனைவர்களுமே அதனை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் சந்தையில் போய் வரும் நேரம் கண்டார்கள், ரொம்பவும் புஷ்டியான மக்களுடைய பார்வைகளை ஈர்க்கக்கூடிய இரண்டு ஒட்டகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டாங்க, யாருடைய ஒட்டகம் இது? எல்லோருடைய பார்வையை கவருது, அட்ராக்ஷன் அதன் பக்கம். உடனே அதற்கு மறும் பக்கத்தில் போய், இது யாருடைய ஒட்டகங்கள்? உங்களுடைய மகன் அப்துல்லா உடையது. இந்த அனைத்து ஒட்டகங்களுக்கு மத்தியில சிறந்து விளங்குதே, இவருக்கு இவர் இதற்கு எங்கிருந்து தீனி போட்டார்? சொல்லப்பட்டது பைத்துல் மாலுடைய ஒட்டகங்களோட மேய்ந்தது. உடனே வந்தார்கள், மகனை அழைத்தார்கள், ஒட்டகத்தை பைத்துல் மாலுக்கு சேர்த்து விடு என்றார்கள். அமீர் முஃமினுடைய மகனின் ஒட்டகங்கள் பைத்துல் மாலுடைய ஒட்டகங்களோடு மேயும் பொழுது மக்கள் சொல்லியிருப்பார்கள், அமீர் முஃமினுடைய மகனுடைய ஒட்டகத்தை கவனியுங்கள், அதுக்கு தீனி போடுங்கள் என்ற ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால நான் பள்ளி டிரஸ்டி, நான் பிரசிடன்ட், நீ ட்ரெஷரர், நீ செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி பதவிகளை வகுத்து மக்களுடைய பார்வைகளை ஈர்க்கக்கூடியதாகவும், எங்களுடைய உடைமைகளை மட்டும், எங்களுடைய தேவைகளை மற்றும் எங்களுடைய சொற்கள் செல்லுபடியாக வேண்டும் என்ற இருமாப்பும் இருக்கக்கூடாது என்கிறது இதிலிருந்து விளங்குறதோடு, யாரெல்லாம் பொருளுக்கு வருகின்றார்களோ அவர்களுக்கு வழிபடுறது அந்த உலக ஜனங்களுக்கு கடமை. அந்த ஊருடைய மஹல்லாவுடைய பள்ளியுடைய யார அல்லாஹ் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு மத்தியில பொறுப்புதாரர்களாக ஆக்கியிருக்கிறாரோ அவர்களுக்கு வழிபட்டது எங்களுடைய பொறுப்பு. அவருடைய குறைகளை தேடுவதும் அவருடைய விடயங்களை அலசியாசி ஆராய்வதும் எங்களுடைய கடமை அல்ல. இதனால் பிரச்சனைகள் மேலும் தலை தூக்கும், வீட்டுக்குள்ளேயும் ஊருக்குள்ளேயும் நிம்மதி இல்லாமல் போய்விடும். ஹஜ்ரத் ரசூலுல்லா எப்பொழுதும் குர்ஆனோட சம்பந்தப்பட்டவர்கள், மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டவர்கள், குர்ஆனை அறிந்தவர்களுக்கு முதல் உரிமை கொடுத்திருக்கின்றார்கள். கவர்னர்களாக அமைக்கும் பொழுது ஒரு சின்ன சஹாபியை நியமிக்கிறார், ஹஜ்ரத் அத்தாப் இப்னு உஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மக்கா வெற்றி கொண்ட பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி மதீனாவுக்கு வருகின்றார்கள். அந்த நேரம் நியமித்தார்கள், கேட்டார்கள், வெறுமனே ஒரு வாலிப சஹாபி, எவ்வளவு அனுபவம் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், இவரை நியமித்துட்டு வாருங்களே, அவருக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனோட தொடர்பு இருக்கிறது, அவர் குர்ஆனை அதிகமாக மனம்விட்டு இருக்கின்றார் என்றெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, நாம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை சீரான முறையில செய்வதோடு அது எங்களின் மீது சுமத்தாட்டப்பட்ட ஒரு கடமை. இதற்குள்ள அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறலாம், பொருத்தத்தை பெறலாம் என்கிறதை மறந்துவிடக்கூடாது. அத்துடனே நாம் ஒரு நிர்வாக சபையை தேர்வு செஞ்சிட்டோம், அவர்கள் தான் அனைத்தும் செய்ய வேண்டும் என்று ஊர் மக்கள் கருதவும் கூடாது. பள்ளியில ஏதும் குறைபாடு இருக்கிறதா? உங்களிடத்துல வளம் இருக்குதாங்க குறை நிறைவு செய்வதற்கு, நீங்கள் நிறைவு செய்ய. ஒரு இடத்துல ஃபேன் சுத்துது இல்லையா, அந்த ஃபேனை கொண்டு வந்து உங்களால் போடிடுமா? நிர்வாக சபை இதற்கு அறிவித்து விட்டு அதை கொண்டு வந்து போட்டுடுங்க. ஒரு இடத்துல லைட் பத்துது இல்லையா, இல்லது பல இடங்கள்ல மின் குமிழ்கள் எரிந்து கொண்டிருக்குதா, உடனே ஓப் பண்ணுங்க. இதெல்லாம் ட்ரஸ்டி போர்டுடைய பொறுப்புன்னு சொல்லி பராமரமாக விட்டு விடாதீங்க. மேலும் லைட் இல்லாத இடத்துக்கு அந்த லைட்டை நீங்க போடுங்க. ஹசரத் தமிமுத்தார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பலஸ்தீன்ல இருந்து வருகின்றார்கள். ஹிஜ்ரி 9 ஆண்டு ஹசரத் ரசூலுடைய மஸ்ஜித் அது வரைக்கும் சஅப் பின் நஹீல், அதாவது ஈச்ச மூளைகளாக செய்யப்பட்ட ஒரு விளக்கு தான் அங்க ஏதோ ஒரு முறையில எண்ணெய் ஊற்றி பத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனூடாக வெளிச்சம் பிரகாசிக்க மாட்டாது. ஏதோ ஒரு முறையில வரக்கூடியவரை அறிஞ்சு கொள்ளக்கூடிய வாரார் போகிறார் என்று விளக்கும் விளங்கக்கூடிய ஒரு சாயல் தான் இருந்தது. ஹிஜ்ரி 9 வரைக்கும் சீரான ஒரு விளக்கு இருக்கல்ல. ஹஜரத் கமீமுத்தார் அவர்கள் பல கனாதீர்களை, அதாவது இந்த லங்காரம் போன்ற விளக்குகளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஜெய்தை கடந்து அதனை ஏற்றினார்கள். மகர்புக்கு பின்னால ஹஜரத் ரசூலுல்லா அஷாவுடைய நேரம் பள்ளிக்கு வருகின்றார்கள். எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஹஜரத் ரசூலுல்லா கமீமுத்தாரியை பிடித்து சொன்னார்கள், யார் இதை செய்தது என்று கேட்டதன் பின்னால இன்னார் என்று சொல்ல சொன்னார்கள், தமிமுத்தாரி நீங்கள் இந்த மசிதையே ஒளிமயமாக்கினீங்க, நவ்வர்த்தல் இஸ்லாம், இஸ்லாத்தையே ஒளிமயமாக்கினீங்க. உண்மையிலே எனக்கு ஏற்பட்ட ஆனந்தம், எனக்கு பொங்கக்கூடிய சந்தோஷம், எனக்கு ஒரு மகள் இருந்தா தமிமுத்தாரிக்கு திருமணம் முடிச்சு கொடுப்பேன் என்று சொன்னார். மசிதுக்கு விலை கேட்டவருக்கு திருமணம் முடிச்சு கொடுப்பேன். அங்க பக்கத்தில் இருந்தார் ஹஜரத் ஒரு சஹாபி, அவருடைய ஒரு மகன் மகள் உம் அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், நான் இந்த பெண்ணை, அதுவும் ஹஜரத் ரசூலுடைய குடும்பத்தை சேர்ந்த அப்துல் முத்தலிபுடைய பரம்பரையில் வந்த ஒரு பெண்மணி, என் மகளை எனக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறேன். உடனே அவர்களுக்கு திருமணமும் முடிச்சு கொடுக்கப்பட்டது. எனவே கனிவான சகோதரர்களே, எதுவெல்லாம் மஸ்ஜிதோடு தொடர்பற்று இருக்கிறதோ தொடர்புற்று இருக்கிறதோ அவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய சின்னங்களோடு கட்டுப்பட்டது. அது அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய மாளிகையோட மகிமை கொண்டவர், அல்லாஹ்வுடைய மாளிகைக்குரிய குறைபாட நிறைவு செய்கிறவர். ஒரு நாள் வல்லா கைவிட்டது கிடையாது. எனவே அந்த நேரம் கொடுக்க முடியுமான ஆகும் சிறந்த வஸ்து தான் அந்த திருமணத்தை முடித்துக் கொடுத்தார்கள். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு கூலி தருவான், எங்களுடைய குடும்பங்கள் பிரகாசிப்பார்கள், சந்ததி சந்ததிகளாக அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை அது கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் அனைவரும் முன்பு செய்வோம். தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அதனை விருப்பத்தோடு நெஞ்சோடு அடைப்போம். விருப்பமுள்ளவர்கள் என்ற விருப்பத்தின் பேர் வந்தது, அதனால அல்லாஹ் நீ என்ன சோதிக்க கூடாது என்று தௌபா செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்துகளையும் ரஹ்மத்துகளையும் ஏற்படுத்தி எங்களுடைய ஊரையும் நகரத்தையும் நாட்டையும் ரொம்பவும் பிரகாசமுடியதாக ஆக்கி அனுப்புவானாக. முஸ்லிம்களுக்கென்று என்ன சின்னங்கள் இருக்கின்றதோ அந்த மசிதிகளில் ஒன்றைந்து இது அல்லாஹ் அவனுடைய சொத்து, அதனால் இதனை வக்ஃப் போர்டுக்கு பாரம் கொடுத்திருக்கிறோம். அது அவர்களுக்கும் சொந்தமல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அதனால மறுமையில சஜிதா செய்யக்கூடியவர்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியது, எங்களுக்கும் சாட்சி சொல்லக்கூடிய மசிதாக எங்களுடைய ஊரின் மசிதிகளை ஆக்கி அனுப்பிடுவாயாக. அதற்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டியிருக்கின்றதோ அதனை மனமுகந்து செய்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யாழ்லா அதனை பிரகாசிக்கும் பிரகாசம் அளிக்கும் அனைத்து செயல்களையும் எங்களை ஈடுபடுத்துவாயாக. பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இதனை எப்படி கலர் பண்ணுகின்றார்களோ, எப்படி வெளிச்சப்படுத்துகின்றார்களோ, எப்படி குளிரூற்றுகின்றார்களோ, அதே போன்று இந்த மஸ்ஜிதில் எப்பவும் மஸ்ஜித் நபியுடைய அமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளையும் தன்னையும் ஈடுபடுத்தி மக்களையும் ஈடுபடுத்தக்கூடியவர்கள் ஆக்குவாயாக. தாழியும் தாழ்ந்தும் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வகையுடைய பரக்கத் இறங்கக்கூடிய இடமாக ஆட்சியாளர் புரிவாயாக. உலகம் முழுவதும் இங்கிருந்து ஹிஜாயத் பரவுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அவர் புரிவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹின் தவானா.